திட்டத்தில் நாம் பரலோகத்தை பற்றிய செய்தி நாம் கேட்டோம். அநேகர் இன்றைக்கு நாங்கள் சந்திக்கும் போது மிக அருமையான ஒரு நேர்த்தியான செய்தியை நாங்கள் கேட்டோம். அநேகர் இரவு போய் 22 வெளிப்படுதல் 22 நாம் கேட்கப் போகிற செய்தி இன்னும் ஒரு உன்னதமான ஒரு செய்தியாக இருப்பதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். முற்பிதாக்கள் முக்தி அடைந்த வழி, நிச்சயமான இவ்வழி நமக்கு நித்திய ஜீவனை அளிக்கும் என்று நாம் நம்புகிறோம். ஆகவே தேவனுடைய சமூகத்தில் இந்த முற்பிதாக்கள் எப்படிப்பட்ட முக்தியை அடைந்தார்கள், அதனுடைய வழி என்ன, அதனுடைய மார்க்கங்கள் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக நாம் ஜெபத்தோடு காத்திருப்போம்.
இயேசு கிறிஸ்துவினுடைய அநாதி கரங்கள் தேவனுடைய பிள்ளைகளை தாங்கி ஏந்தி நடத்துவதாக, அவருடைய நித்திய புயங்கள் நம்முடைய வாழ்வில் நமக்கு வழிகாட்டுவதாக, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் மிகுந்த கிருபினாலே ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொண்டு என்னுடைய பிரசங்கத்தை நான் துவங்குகிறேன். இந்த உலகத்தில் இருக்கிற அநேக மக்களுக்கு ஒரு பெரிய கேள்வி, பாமர மக்களுக்கு மட்டுமல்ல அறிஞர்களுக்கும், அறிஞர்களுக்கு மட்டுமல்ல விஞ்ஞானிகளுக்கும், விசேஷமாக அரசியல்வாதிகளுக்கும் இருக்கிற ஒரு பெரிய கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு உலகத்தின் எல்லா நாடுகளை பார்த்தாலும் எல்லா நாடுகளும் இன்றைக்கு யுத்தத்திற்கு ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. எளிமையாக இருந்த நாடுகள், பலவீனமாக இருந்த நாடுகள் எல்லாம் இப்பொழுது அநேக ஆயுதங்களை வைத்து தங்களுடைய படைகளை வலுப்படுத்தி இன்றைக்கு வலிமையான நாடாக யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கின்றன. சில வருஷங்களுக்கு முன்னதாக நியூஸ் வீக் என்ற ஒரு பத்திரிகையிலே நான் வாசித்தேன், அமெரிக்காவிலே இருக்கிற அணு ஆயுதங்கள், இந்த அமெரிக்காவிலே இருக்கிற அணு ஆயுதங்களை எடுத்து உலகத்தில் அவர்கள் செலுத்துவார்களானால் இந்த உலகத்தை 7 அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் அமெரிக்காவிலே இருக்கிறது என்று வாசித்தேன். பின்பு அந்த பத்திரிகை என்ன சொன்னதென்றால், ரஷ்யாவிலே இருக்கிற அந்த அணு ஆயுதங்கள், அந்த அணு ஆயுதங்களை இந்த உலகத்திலே பிரயோகித்தால் 14 இந்த உலகத்தை அழிக்கத்தக்கதாக அப்படிப்பட்ட அணு ஆயுதங்கள் ரஷ்யாவில் இருக்கிறது என்று அந்த பத்திரிகை சொன்னது. சமீபத்திலே கனடாவிலே நம்முடைய பிரதம மந்திரி நரசிம்மராவ் அவர்கள் பேசின போது, இந்த உலகத்தில் இருக்கிற நாடுகள் எல்லா நாடுகளையும், அந்த நாடுகளிலே இருக்கிற அணு ஆயுதங்களையும் பார்த்தால் இந்த உலகத்தை 130 அழிக்கக்கூடிய அணு ஆயுதங்கள் இந்த உலகத்தின் மக்கள் மத்தியில் கையில் இருக்கிறது என்று அவர் சொன்னார். இப்படிப்பட்ட பயங்கரமான ஆயுதங்கள் மக்கள் மத்தியில் இருப்பது என்பது மட்டுமல்ல, நாடுகள் மத்தியில் ஏராளமான பகை உணர்ச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய பகை, எப்படியாவது இந்தியாவை அழிக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் பாகிஸ்தானுக்கு இருக்கிறது. ஆகவே சமீபத்தில் ஒரு நியூஸை நான் வாசித்தேன், 1991 பாகிஸ்தானுக்கு முதல் முதலாவதாக அணுகுண்டு அங்கு வந்தபோது அவர்கள் தயாரித்தார்களோ அவர்கள் வாங்கினார்களோ தெரியாது, அந்த முதல் அணுகுண்டை அவர்கள் தன்னுடைய நாட்டிலே கொண்டு வந்தபோது அந்த அணுகுண்டை டெல்லியின் மேலே போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஜயா என்ற அந்த பிரசிடென்ட் பார்லிமெண்ட்டு தீர்மானித்தது. அந்த ஆர்டிகல் என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்றால், 5 தாமதமாக இருந்தால் என்பது அந்த ஆர்டிகலினுடைய அந்த தலைப்பு, செய்தி தலைப்பு, 5 தாமதித்திருந்தால் இவர்கள் இப்படி அணுகுண்டை டெல்லியின் மேலே போடுகிறார்கள், போட திட்டமிட்டிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டு அமெரிக்கா சிபிஐ, இங்கிலாந்து சிபிஐ இவர்கள் எல்லாரும் கேள்விப்பட்டு ஓடோடி சென்று அந்த ஜயா என்ற அந்த மனிதனையும் மற்றவர்களையும் சந்தித்து, பைத்தியகாரர்களாக இருக்கிறீர்களே, ஒரு அணுகுண்டு டெல்லியின் மேலே நீங்கள் போட்டுவிட்டால் இந்த பாகிஸ்தானியே அழிக்கக்கூடிய அத்தனை அணுகுண்டுகள் இந்தியாவினிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அவர்களை தடுத்து விட்டார்கள். 5 இவர்கள் பிந்தி போயிருந்தால் அவர்கள் டெல்லியின் மேலே அந்த அணுகுண்டை போட்டிருப்பார்கள். அவ்வளவு பகுமை. நான் சொல்வது கதையல்ல. ஆகவே இன்றைக்கு நாடுகள், ஒவ்வொரு நாடுகளும் ஒன்றையொன்று அப்படியே தின்றுவிடலாமா என்று இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரிய கேள்வி என்ன, ஏன் இந்த உலக யுத்தம், மூன்றாவது உலக யுத்தம் இன்னும் வரவில்லை? நாடுகள் ஆயத்தமாக இருக்கின்றன, ஆயுதங்கள் ஆயத்தமாக இருக்கின்றன, ஒவ்வொரு நாடுகள் மத்தியிலும் பெரிய பகை இருக்கிறது, விரோதங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அப்படியானால் இந்த நாடுகள் மத்தியில் பெரிய யுத்தங்கள் அல்லது உலக யுத்தம் ஏன் இன்னும் வரவில்லை? ஏன் ஏதோ ஒரு அமைதி இந்த உலகத்தில் நிலவி கொண்டிருக்கிறது? ஏதோ சிறு சிறு காரியங்கள், அங்கங்கு சண்டைகள் நடந்த போதிலும் இந்த உலக யுத்தமாக, பெரிய யுத்தமாக ஏன் எழும்பவில்லை? எல்லா நாடுகளும் ஆயத்தமாக இருக்கிறார்களே, எல்லா நாடுகளும் போர் வெறி கொண்டிருக்கிறதே, பின்ன ஏன் இப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் ஒரு சமாதானமான நிலைமை மாதிரி இருக்கிறதே என்று இன்றைக்கு உலகத்தின் எல்லோரும் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு பதில் யாருக்குமே தெரியல, ஏன் என்ற அந்த பதில் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனாலும் ஆண்டவர் திருமறையிலே அதற்கென்ற பதிலை வைத்திருக்கிறார். புதிய ஏற்பாட்டின் புத்தகத்தில் 339 பக்கத்திற்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 339 பக்கம் வெளியாகும புத்தகத்திலே ஆண்டவர் ஒரு விசேஷமான தீர்க்கதரிசனத்தை அங்கு எழுதி வைத்திருக்கிறார். வெளியாகும புத்தகம் 7:1 வசனத்திலே இருந்து வாசிக்கிறேன், 1-3 வரைக்கும். இந்த கேள்விக்கு விடை இந்த புத்தகத்திலே இருக்கிறது. இவைகளுக்கு பின்பு, வெளி 7:1-3, இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரை கோலையுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முற்றை போட்டு தீர்மளவும், பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாதிருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டான். இந்த 3 வசனங்களிலே நாம் என்ன வாசிக்கிறோம் என்றால், இந்த பூமியின் மேல் காற்று அடியாதபடி 4 தேவ தூதர்கள் இந்த பெரும் காற்றுகளை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இங்கு வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எதற்காக பிடித்து கொண்டிருக்கிறார்கள்? இந்த பூமியின் மேல் அந்த காற்று வருமானால் அழிந்து போய்விடும். முத்திரை கோளை உடைய அந்த தேவ தூதர்கள் தேவனுடைய பிள்ளைகள் நெற்றியிலே முத்திரை போட்டு தீர்மளவும் இந்த காற்றை விடக்கூடாது என்று அங்கு ஆக்கினிடுகிறதை நாம் வாசிக்கிறோம். தீர்க்க தரிசனங்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் ஒன்றை திட்டவட்டமாக அறிந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி தீர்க்க தரிசனம் நமக்கு வெகு நிச்சயமாக சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 323 பக்கத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 323. 1 பேதுருனுடைய புத்தகம் 19 வாசி, 1 பேதுருனுடைய புத்தகம் 1 19 வசனத்திலே நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 1:19 20 வசனத்தை வாசிக்கிறேன். வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையாதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. வேதத்தில் உள்ள எந்த வசனம், எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையதாயிராதென்று நீங்கள் முந்தி அறிய வேண்டியது. சுய தோற்றமான பொருள் என்றால் என்ன? இந்த வேத தீர்க்க தரிசனங்களை இனி வரப்போகிற காலங்களிலே அநேக தீர்க்க தரிசனங்களை எடுத்து உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறோம். அந்த தீர்க்க தரிசனங்களிலே நீங்கள் பார்ப்பீர்கள், உதாரணமாக ஒரு கரடியை கண்டேன், ஒரு சிங்கத்தை கண்டேன், ஒரு சிவிகையை கண்டேன் என்றெல்லாம் அங்கே வருகிறது. இப்படி வரும்போது தீர்க்க தரிசனம் நமக்கு என்ன சொல்கிறது? இப்படி சிங்கம், கரடி அல்லது பலவிதமான மிருகங்கள் அல்லது பலவிதமான காரியங்களை தீர்க்க தரிசனத்திலே நாம் வாசிக்கும் போது சுய தோற்றமான பொருள் அல்ல என்று அங்கு வேதம் சொல்கிறது. அப்படி என்றால் கரடி என்றால் கரடி அல்ல, இஸ்திரி என்றால் இஸ்திரி அல்ல, தண்ணீர் என்றால் தண்ணீர் அல்ல, சுய தோற்றமான பொருள் அங்கே இருக்காது. பின்ன என்ன, அதற்கு தீர்க்க தரிசனத்தில் வேறு ஒரு அர்த்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இங்கே நாம் வாசிக்கிறோம், 4 காற்றுகளையும் 4 தேவ தூதர்கள் பிடித்து கொண்டிருந்தார்கள் என்று அங்கே பேசும்போது, அந்த 4 காற்றுகள் என்று சொல்லும்போது சுய தோற்றமான பொருள் அல்ல, அதாவது காற்றுகள் அல்ல, பின்னே காற்று என்றால் என்ன? வேதமே அதற்கு விளக்கம் அங்கே கொடுக்கிறது. பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 944 பக்கம் அநேக இடங்களிலே வேதம் இதற்கு வியாக்கியானம் கொடுக்கிறது. அவைகள் எல்லாவற்றையும் வாசிக்க முடியவில்லை, ஆகவே 1-2 வசனங்களை வாசிக்கிறேன். 944 பக்கம் பழைய ஏற்பாட்டின் புத்தகத்திலே எரேமியா தீர்க்கசனுடைய புத்தகம் 49 அதிகாரம், எரேமியா 49 அதிகாரம் 36-37 நான் வாசிக்கிறேன். 49, 36, 37 கவனியுங்கள். வானத்தின் 4 திசைகளிலும் இருந்து 4 காற்றுகளை ஏழாமின் மேல் வரப்பண்ணி அவர்களை இந்த எல்லா திசைகளிலும் சிதறடிப்பேன். 7 தேசத்திலிருந்து துரத்துண்டவர்கள் சகல ஜாதிகளிலும் சிதறப்படுவார்கள். நான் 7 எரை அவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாகவும் அவர்கள் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு முன்பாகவும் கலங்க பண்ணி என் கோபத்தின் உக்கிரமமாகிய தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் அவர்களை நிர்மூலமாக்க மட்டும் பட்டயத்தை அவர்களுக்கு பின்னாக அனுப்பி. இந்த வசனங்களிலே நீங்கள் பார்க்கும்போது காற்று என்று சொன்னால் 7 வானத்தின் 4 திசைகளிலிருந்து 4 காற்றுகளை 7 மேல் வரப்பண்ணி என்று சொல்லிவிட்டு பின்னாலே அங்கு 7 மற்றவர்களையும் அந்த தேசத்துக்கு விரோதமாக பட்டயத்தோடு அனுப்புவேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அப்படியானால் இந்த காற்று என்பதற்கு வேதத்தில் என்ன அர்த்தம் என்றால் தீர்க்க தரிசனத்தில் யுத்தங்கள் என்று அர்த்தம். 907 பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 907 பக்கம் பழைய ஏற்பாட்டிலே 907 பக்கத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். அங்கு எரேமியா 25 அதிகாரம் 31-32 வாசுகிறேன். எரேமியா 25, 31-32 நான் வாசுகிறேன். 6 பூமியின் கடையாந்திரம் மட்டும் போய் எட்டும். ஜாதிகளோட கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கரை பட்டயத்திற்கு ஒப்புக் கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்கிறார். பட்டயம் என்று அங்கே பேசும்போது கீழே சொல்லப்படுகிறது. இதோ ஜாதிக்கு ஜாதி தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளிலிருந்து மகா புசல் எழும்பும், புயல் எழும்பும், காற்று எழும்பும். அந்த காற்று என்றால் 33 காலத்திலே பூமியின் ஒரு முனை துவங்கி மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலை உண்டவர்கள். அப்படியானால் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த 7 அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 4 காற்றுகளும் பூமியின் மேல் வீசாதபடி தேவ தூதர்கள் அந்த 4 காற்றுகளையும் பிடித்து கொண்டிருக்க கண்டேன் என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் அந்த 4 காற்றுகள் என்று சொன்னால் யுத்தங்கள். ஏனால் யுத்தங்கள் இந்த உலகத்தில் வராதபடி, இந்த யுத்தங்கள் இந்த உலகத்தில் வந்து உலகத்தை சேதப்படுத்தாதபடி தேவ தூதர்கள், வல்லமையான தேவ தூதர்கள் அங்கு பிடித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த யுத்தங்கள் வராதபடி அடக்கி கொண்டிருக்கிறார்கள், அங்கே கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று நாம் வேதத்தில் பார்ப்போம். இந்த விசேஷமான தீர்க்கதரிசன வசனத்தை நாம் வாசிப்பதற்கு முன்னதாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசத்தக்கதாக, எங்களை நேசிக்கிற அன்புள்ள தகப்பனே, மறுபடியும் ஆகும்படிய வேத வசனத்தை நாங்கள் திறந்து உம்முடைய வசனத்திற்காக, உம்முடைய சத்தியத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம். இந்த வேத வசனங்களின் மூலமாக ஆண்டவரே நீர் பேசும். எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் ஆவியானவர் அசைவாடி உம்முடைய சத்தியங்களை அறிந்து கொள்ள எங்களுக்கு உணர்வை தாரும். ஆண்டவரே, எங்களுடைய கண்களை திறந்தள்ளும். மனித சத்தமாக இராதபடி கர்த்தாவே, தேவ சத்தமாக எங்கள் மத்தியிலே, எங்களுடைய உள்ளத்திலே நீர் பேச வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கேளும் பரம்பிதாவே, ஆமென். இந்த விளக்கத்தோடு மறுபடியும் நான் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7:1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். அப்படியானால் இந்த காற்றுகள் என்று சொன்னால் யுத்தங்கள். யுத்தங்கள் இந்த உலகத்தில் வராதபடி தேவ தூதர்கள், வல்லமையான தேவ தூதர்கள் அதை பிடித்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இன்றைக்கு விஞ்ஞானிகள், தேசத்தலைவர்கள், மிலிட்ரி பீப்புள் இவர்களுக்கெல்லாம் ஒன்று என்ன விளங்கவில்லை? எல்லா நாடுகளும் யுத்தத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறது. ஏராளமான யுத்த கருவிகள் வைத்திருக்கிறது. நாடுகள் ஒன்றையொன்று விரோதிக்கின்றன, பகைமை கொண்டிருக்கின்றன. என்றாலும் இந்த சமயத்தில் யுத்தங்கள் வரலை. சிறு சிறு யுத்தங்கள் ஆங்காங்கு வந்து கொண்டிருக்கிறதே ஒழிய உலக யுத்தமாக அது மாறவில்லை. காரணம் ஏன்? அதற்கு பதில் உலகத்தார் சொல்ல முடியவில்லை, ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். ஏன் ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார் என்றால், தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் முத்திரித்து தீர்மட்டும். 2 வசனத்தில் ஜீவனுள்ள தேவனுடைய, நாம் நமது தேவனுடைய ஊழியக்காரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மளவும். பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தார்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். அப்படியானால் இன்றைக்கு ஆண்டவர் மக்களை பிரித்து, தம்முடைய மக்களை பிரித்து முத்திரை போடுகிறார். யுத்தம் வந்துவிட்டால் இந்த காரியம் நடக்காது, தேவனுடைய ஜனங்கள் கூட அழிந்து போவார்களோ. ஆகவே அந்த யுத்தங்களை நிறுத்தி தேவனுடைய பிள்ளைகளுக்கு முத்திரை போடு வரைக்கும் அந்த யுத்தங்கள் வராது. இதை குறித்து இன்னொரு முறை நான் உங்கள் மத்தியில் பேச விரும்புகிறேன். முத்திரை என்ற ஒரு சொற்பொழிவு வருகிறது, அப்பொழுது அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் ஒரு சமாதானமான காலத்தை கட்டளையிட்டிருக்கிறார். சமாதானமான சூழ்நிலைகளை ஆண்டவர் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த சமாதானமான சூழ்நிலை எங்கே போய் முடிகிறது என்று சொன்னால், 8:1 அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 8:1 போய் முடிகிறது. அங்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று கவனியுங்கள். வெளி 8:1 அவர் 7 உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று. கர்த்தருக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு இந்த உலகத்தின் சரித்திரம் முழுவதும் அந்த அரை மணி நேர அமைதியை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய தீர்வு, இந்த உலகத்தினுடைய நியாய தீர்ப்பு, இந்த உலகத்தினுடைய முடிவு எல்லாமே அந்த அரை மணி நேர அமைதல்ல அங்கே அடங்கி இருக்கிறது என்று திருமறை நமக்கு சொல்கிறது. பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி எப்படி உண்டாகும்? பரலோகம் என்பது நான் சொன்னேன், ஒரு மிகவும் எப்பொழுதுமே சலசலப்பான ஒரு இடம். ஆயிரக்கணக்கான தேவ தூதர்கள் வருவதும் போவதும், நீர் பரிசுத்தர் 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 என்று போற்றுவதும், நமக்கு காடியன் ஏஞ்சல் தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நமக்கு இருக்கிற அந்த காவல் தூதன், இவர்கள் பிதாவுடைய முகத்தை தரிசித்து தரிசித்து வருகிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. அண்ட சராசரங்களிலே உருண்டோடுகிற கோடான கோடி உலகங்கள், அந்த உலகங்களின் பிரதிநிதிகள் ஆண்டவரை போய் தரிசித்து வருகிறார்கள். அப்படியானால் இந்த அண்ட சராசரங்களின் தலைமை பட்டணமாகிய பரலோகம், அந்த பரலோகத்தில் எப்பொழுதுமே சந்தடி. த பிஸியஸ்ட் பிளேஸ் இன் த யூனிவர்ஸ் இஸ் ஹெவன். இரவும் பகலும் அங்கு எப்பொழுதுமே சுறுசுறுப்பாக இருக்கிறார்கள். அங்கு அமைதி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட அந்த பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதி என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. அப்படி அரை மணி நேரம் எப்படி அமைதி வரும்? திருமறையிலே நான் சொன்னேன், சுயதோற்றமான பொருள் அல்ல. அரை மணி நேரம் என்று சொன்னால் அது அரை மணி நேரம் அல்ல. பின்ன என்ன என்று நாம் பார்க்கும்போது, திருமறை அதற்கு அநேக இடங்களிலே இந்த மணி நேரம், நாள் என்ற இந்த காரியத்தை குறித்து பேசுகிறது. தீர்க்க தரிசனத்திலே நாள் என்று சொன்னால் அது என்ன என்று அநேக இடங்களிலே பேசுகிறது. அதை குறித்து நான் இன்னொரு முறை இந்த தீர்க்க தரிசனத்தை வரும்போது அநேக வசனங்களை காட்டி உங்களுக்கு நான் ஆதாரமாக சொல்ல விரும்புகிறேன். ஆனால் இப்பொழுது ஒரு வசனத்தை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். 962 பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 962, அங்கே எஸ்ஐக்கியல் 4:6 வாசுகிறேன். எஸ்ஐக்கியல் 4:6, நீ இவைகளை நிறைவேற்றின பின்பு மறுபடியும் உன் வலது பக்கமாய் உருக்களித்து யூதா வம்சத்தாரின் அக்கிரமத்தை 40 வரைக்கும் சுமக்க வேண்டும். ஒவ்வொரு வருஷத்திற்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன். குறித்து கொள்ளுங்கள், என்னாகமும் 14:34 வீட்டிலே சென்று வாசித்து பாருங்கள். என்னாகமும் 14:34 திருமறையிலே தீர்க்க தரிசனத்திலே ஒரு நாள் என்று சொல்லும்போது ஒரு வருஷத்திற்கு அது ஒப்பிடப்படுகிறது. ஒரு நாள் என்றது 24 மணி நேரம், ஒரு வருஷத்து ஒரு வருஷமாக கணக்கிடப்படுகிறது தீர்க்க தரிசனத்தில். அப்படி கணக்கு போட்டால் இந்த 24 மணி நேரம் ஒரு நாள், ஒரு வருஷம். சரி, அப்படியானால் ஒரு மணி நேரம் எத்தனை நாள், அரை மணி நேரம் எத்தனை நாள் என்று நீங்கள் கணக்கு போட்டு பார்ப்பீங்களானால் வீட்டில் போய் கணக்கு போட்டு பாருங்கள். சுமார் 7.5 அரை மணி நேரம் என்று சொல்லும்போது 7.5 நம்முடைய உலக பிரகாரமாக பரலோகத்திலே 7.5 அமைதி உண்டாயிற்று. ஏன் 7.5 அமைதி உண்டாயிற்று? இதை குறித்து திருமறை அநேக இடங்களிலே பேசுகிறது. என்றாலும் அந்த ஒரு விசேஷமான வசனத்தை உங்கள் மத்தியிலே நான் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9:26 94 புதிய ஏற்பாட்டிலே 94 லூக்கா 9:26 வாசிக்கிறேன். என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். ஆண்டவருடைய 2வது வருகையை பற்றி இங்கே பேசுகிறார். இந்த 2வது வருகையில என்ன வாசிக்கிறோம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வருவார், அவரோடு கூட பிதாவாகிய தேவன் வருவார், பிதாவின் மகிமையோடும். அப்படியானால் அவரோடு கூட அந்த வான மண்டலத்தில் உள்ள அத்தனை தேவ தூதர்களும் அங்கே வந்து விடுகிறார்கள். இந்த உலகத்தினுடைய சரித்திரம் ஒரு விசேஷமான சரித்திரம் அருமையானவர்களே. இந்த அண்ட சராசரங்களிலே ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தது ஒரு விசேஷமான காரியம். அதிலும் இந்த உலகத்தில் மக்களை படைத்தது அதையும் விசேஷமான ஒரு காரியம். அந்த மக்களை படைத்த போது நான் திருமறையில் உங்களுக்கு வாசித்து காண்பித்தேன், அண்ட சராசரங்களின் உலக பிரதிநிதிகள் இந்த உலகத்துக்கு வந்தார்கள், தேவ தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள். அந்த ஆறு நாள் சிருஷ்டித்து ஏழாம் நாள் அவர் ஓய்ந்திருந்த போது அந்த எல்லா தேவ தூதர்களும் மற்ற உலகத்தின் அநேக தேவ தூதர்களும் கோடி அநேக ஆயிரக்கணக்கான தேவ தூதர்களும் மற்ற உலகத்தின் பிரதிநிதிகளும் இங்க வந்து அங்கு இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பை குறித்து சந்தோஷப்பட்டு அவர்கள் பாடினார்கள் என்று அங்கு யோபுனுடைய புத்தகத்திலே நாம் விசேஷ விதமாக வாசிக்கிறோம். அதை பற்றி நான் சொன்னபோது பழைய ஏற்பாட்டின் புத்தகம் 666வது பக்கம், 666வது பக்கம் யோபு 38வது அதிகாரத்திலே அதை குறித்து வாசிக்கிறேன். யோபு 38 அங்கே 4வது வசனத்திலே, நான் பூமி அஸ்திபாரப்படுத்தின போது நீ எங்கே இருந்தாய், நீ அறிவாளியானால் அதை அறிவி. ஆண்டவர் இந்த பூமியின் அஸ்திபாரம் இந்த உலகத்தின் துவக்கத்தை பற்றி பேசும்போது சொல்கிறார், அப்பொழுது இந்த உலகம் உண்டாக்கப்பட்ட போது விடிய காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே. தேவ புத்திரர் அப்பொழுது எங்கிருந்தார்கள், ஆதாம் ஒருத்தர் தானே இருந்தார். ஆகவே கர்த்தர்கள் பிரியமானவர்களே, அதற்கு விளக்கம் யோபுனுடைய 1வது அதிகாரத்தில் கர்த்தருடைய சன்னிதானத்திலே தேவ புத்திரர்கள் எல்லோரும் வந்து நின்றார்கள். யோபு 1வது அதிகாரம் 6வது வசனம் 2வது அதிகாரத்தில் இருக்கிறது. மற்ற உலகத்தின் பிரதிநிதிகள் இங்கு இந்த உலகத்தின் சிருஷ்டிப்பின் முடிவில் அதை கொண்டாடுவதற்காக மற்ற உலகத்தின் பிரதிநிதிகளும் தேவ புத்திரர்களும் விடிய காலத்து நட்சத்திரங்கள் என்றால் தேவ தூதர்களும் இந்த உலகத்துக்கு வந்திருந்தார்கள். நான் உங்களுக்கு சொன்னேன், ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் அந்த திருமணம் செய்து வைத்த போது ஏதோ ஏவாள் கையை பிடித்து ஆதாம் கையில கொடுத்து விடவில்லை. அந்த ஆதாம் ஏவாளுடைய திருமணத்திற்கு மற்ற உலகத்தின் பிரதிநிதிகளும் ஏராளமான தேவ தூதர்கள் வந்திருந்தார்கள். அப்படியானால் ஆதாம் ஏவாளுடைய கல்யாணம் மிக சிறப்பாக அண்ட சராசரங்களின் ஒரு மேரேஜாக அங்கு நடந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் இன்றைக்கு நாம் பாவம் செய்யாமல் இருந்திருப்போமானால் நம்முடைய பிள்ளைகளுடைய கருணைக்கு திருமணத்திற்கும் ஏராளமான தேவ தூதர்களும் மற்ற உலகத்தின் மக்களும் வந்திருப்பார்கள். அது எப்படிப்பட்ட ஒரு திருமணமாக இருக்கும்? அப்படிப்பட்ட காலம் சீக்கிரமாக வரப்போகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு பெரிதான காரியங்களை வைத்திருக்கிறார். நம்முடைய கல்வாரி செலுவியின் ரத்தத்தினாலே நமக்கு அந்த பெரிய காரியங்களை சம்பாதித்து கொடுத்திருக்கிறார். அவருடைய நாமத்துக்கே சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இங்கு ஆண்டவருடைய தூதர்கள் எல்லோரும் அங்கே வந்து விடுகிறார்கள். ஆண்டவர் வருகிறார், பிதாவாகிய தேவனும் வந்து விடுகிறார். ஆகவே பரலோகத்தில் யாரும் இல்லை. 6:30 அமைதல் தினம் 7.5 நாட்கள் ஆண்டவர் அங்கிருந்து இங்கு வர, இங்கிருந்து அங்கு போக, தேவனுடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போக. அப்படி அவர்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போகும்போது திருமறை ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை அங்கே சொல்கிறது. கூட்டிக் கொண்டு போகும்போது தேவனுடைய பிள்ளைகள் எப்படி போவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 282வது பக்கம் புதிய ஏற்பாட்டின் புத்தகம் 282 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கிறேன். கர்த்தர், ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்தவர்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். மேகங்கள் நம்மை எடுத்துக்கொண்டு போகிறது. கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், இந்த மேகங்கள் நம்மை எப்படி எடுத்துக்கொண்டு போகும்? இந்த மேகத்தில் வல்லமையான கரண்ட் இருக்கிறது, எலக்ட்ரிசிட்டி இருக்கிறது. ஆண்டவர் இந்த மேகத்தை நமக்கு ரதமாக மாற்றுகிறார். திருமறையில் இன்னொரு விளக்கம் அங்கே இருக்கிறது. அந்த மேகம் என்று சொல்லும்போது தேவ தூதருடைய கூட்டம். இந்த தேவ தூதர்கள் எசேக்கியேல் 1வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால் தேவனுடைய சிங்காசனத்தை சுமந்து அந்த தேவ தூதர்கள் கேருபீன்கள் அங்கு உலகமெங்கும் அண்ட சராசரங்களில் தூக்கி கொண்டு போகிறார்கள். அதே விதமாக எலியா அங்கு பரலோகத்துக்கு போன போது கர்த்தருடைய அந்த அக்னிமயமான ரதங்கள், 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே அதை குறித்து நாம் வாசிக்கிறோம். 2 ராஜாக்களின் புத்தகம் 2வது அதிகாரத்திலே அக்னிமயமான ரதங்கள் வந்து அவரை தூக்கி கொண்டு போனது என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே திரளான கூட்டம் ஆதாம் காலத்தில் இருந்து ஆண்டவர் வரவரைக்கும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் எவ்வளவு பேர் இருப்பார்கள், அவ்வளவு பேரையும் தேவ தூதர்கள் பிரம்மாண்டமாக ஆயிரக்கணக்கான பிரம்மாண்டமாக அவர்கள் ஒரு ரதம் மாதிரி அமைத்து அந்த ரதத்தில் அத்தனை பேரையும் தூக்கி கொண்டு தேவ தூதர்கள் வேகமாக அந்த பரலோகத்திற்கு அவர்கள் பிரயாணம் செய்கிறார்கள். திருமறையிலே நீங்கள் வாஸ்து பார்த்தீர்களானால் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வருவதற்கு ஒரே நாள் ஆகிறது. ஏனென்றால் அவர்கள் வேகமாக வந்து விடுகிறார்கள். ஆனால் திரும்பி போவதற்கு அங்கு அநேக நாட்கள் ஆகிறது. இந்த வேத புத்தகத்தில் பரிசுத்த ஓய்வு நாள் ஆசரிப்பை பற்றி வேதம் மிக திட்டவட்டமாக பேசுகிறது. ஆகவே இங்கிருந்து அந்த 7 நாள் பிரயாணத்துக்கு போகும்போது ஒரு உலகத்தில் இடையிலேயுள்ள மக்கள் வாழ்கிற ஒரு உலகத்திலே ஒரு நாள் அந்த ஓய்வு நாளை ஆசரிக்கும்படியாக தங்குவோம். இதை பற்றி பின்னாலே நான் வேத விளக்கத்தோடு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கு அதை ஒரு ரெஃபரன்ஸாக உங்கள் மத்தியில் சொல்லிக்கொண்டு போகிறேன். அப்படியானால் ஒரு நாள் தங்கிவிட்டால் அப்புறம் 5.5 நாட்கள் இருக்கிறது, திரும்ப அங்கே போவோம். திரும்ப போகும்போது அவ்வளோ நாள் ஆகிறது. காரணம் என்ன? மக்கள் எல்லாரும் அப்படியே வான வெளியிலே போகும்போது இந்த அநேக உலகங்களை பார்ப்போம். இது என்ன உலகம், அது என்ன உலகம், அது என்ன, இது என்ன என்று நமக்கு 1000 கேள்விகள் இருக்கும். அதெல்லாம் அந்த தேவ தூதர்களும் ஆண்டவரும் நமக்கு விடை கொடுத்து அது ஒரு பிக்னிக் மாதிரி, அது ஒரு உல்லாச பிரயாணம் மாதிரி. கத்திற்குள் பிரியமானவர்கள், அது எவ்வளவு மகிமையாக இருக்கும், எவ்வளவு ஒரு வினோதமாக இருக்கும், அதை நாம் மனதிலே கற்பனை செய்து பார்க்க வேண்டும். அந்த பிரயாணத்தில் தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் யாவரும் ஒருவர் தவறாதபடி நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவர் நம்மை கூட்டிக் கொண்டு பரலோகத்துக்கு போகும்போது அந்த மேகத்தின் கூட்டத்திலே தேவத்தூதர்கள் நம்மை தூக்கி கொண்டு போகும்போது நீங்களும் நானும் இருந்து அண்ட சராசர்களை நாம் பார்க்கும்போது அவள் எவ்வளவு அது எவ்வளவு ஒரு அருமையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகள் கொடுத்திருக்கிறார். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நம்முடைய குடும்பமும் கர்த்தர்கள் பிரியமானவர்களே, அந்த கூட்டத்திலே தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போகணும். அந்த பெரிய சலாக்கியத்தை கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு விசேஷமாக தந்தருவாராக. அப்படியானால் இன்றைக்கு அந்த 1/2 மணி நேர அமைதல், பரலோகத்தில் ஏற்படுகிற அந்த 1/2 மணி நேர அமைதலை சுற்றி தான் இந்த உலகத்தின் சரித்திரம் முழுவதும் போகிறது. அந்த 1/2 மணி நேரத்தில் நீங்கள் எங்கே இருப்பீர்கள், அந்த 1/2 மணி நேரத்தில் நாம் எங்கே இருப்போம், ஆண்டவரோடு கூட அவரோடு கூட அந்த பரலோகத்துக்கு போவோமா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். நேற்று உங்களுக்கு பரலோகத்தை பற்றி நான் பேசினேன். 1815 அமெரிக்க நாட்டிலே ஒரு அம்மா, அந்த அம்மாவுக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுத்தார். பக்தியுள்ள ஒரு மகள், ஆண்டவருடைய ஊழியத்தை செய்த ஒரு மகள், சிறுவயதிலேயே ஊனப்பட்டு மிகவும் பலவீனப்பட்டு வியாதி பிடித்த அந்த மகள், ஆண்டவர் அந்த மகளை எடுத்து அந்த பலவீனத்தை போக்கி வல்லமையாக உபயோகித்தார். அந்த அம்மா ஆண்டவருடைய காரியங்களிலே மிகவும் அக்கறை கொண்டவர்களாக தேவனிடத்திலே கேட்டு கேட்டு வேத வசனங்களினுடைய விளக்கத்தை பெற்றுக்கொண்டவர்கள். அந்த அம்மாவுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனம் காட்டினார். அந்த அம்மாவுக்கு ஒரு கேள்வி இருந்தது, ஆண்டவரே நீ 2வது முறை வரும்போது எந்த வழியாக நீர் வரப்போகிறீர், எப்படி நீர் வரப்போகிறீர் என்று அந்த அம்மா அவளோடு ஆண்டவரிடத்திலே கேட்டு ஜெபித்தார்கள். அநேக சமயங்களிலே கர்த்தருக்குள் பிரியமானவர்கள், நாம் ஜெபம் செய்யும்போது பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை ஜெபிங்க. நமக்கு உலகத்தில் இருக்கிற காரியங்கள் எல்லாம் கடவுளுக்கு தெரியும். நமக்கு ஆகாரம் வேண்டும், உடை வேண்டும், உணவு வேண்டும், சுகம் வேண்டும், பலம் வேண்டும், ஆறுதல் வேண்டும், தேர்தல் வேண்டும், எல்லா காரியத்தையும் ஆண்டவர் அறிவார். அவை எல்லாவற்றையும் பரமபிதாவாகிய அவர் நமக்கு தருவார், பூர்ணமாக தருவார், அதை நிரந்தரமாக ஆண்டவர் தருவார். ஆனாலும் பரலோகத்துக்குரிய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கேளுங்க. மூடி பிரசங்கியார் ஆண்டவரிடத்துல கேட்டார், ஆண்டவரே இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி இவ்வளவு அழகாக எழுதியிருக்கிறீர்கள், நான் சாவதற்கு முன்னதாக அந்த பரலோக ராஜ்யத்தை ஒரு பகுதி, ஒரு நிமிஷம், ஒரு பகுதி என காட்ட வேண்டும் என்று ஜெபித்தார். ஷோ மீ, கிவ் மீ எ கிளிம்ஸ் ஆஃப் ஹெவன், அந்த பரலோகத்தின் ஒரு காட்சி, அந்த ஒரு நிமிஷ காட்சி என காட்ட வேண்டும் யா என்று ஜெபித்தார். அவருடைய வாழ்க்கையில் அவருடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த காட்சியை கடவுள் கொடுத்தார் என்றும், அந்த காட்சியை கண்ட பிற்பாடு கர்த்தருக்குள் பிரியமானவர்களே அந்த மூடி பிரசங்கியார் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமாக கடவுளுக்கென்றே உழைத்து முழுவதுமாக ஆண்டவருடைய ஊழியத்துக்கு அர்ப்பணம் செய்து வருவர். அப்படியானால் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகி நாம் அதை பற்றி கேட்க வேண்டாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு ஆயத்தம் பண்ணியிருக்கிறீரே, எனக்கென்று ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னீர் ஆண்டவரே, அந்த ஸ்தலத்தை எனக்கு காட்டு ஆண்டவரே, எனக்கு காட்டும் தகுப்பினேன், ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் காட்ட மாட்டாரா? அந்த அம்மா ஜெபம் பண்ணினார்கள். திடீரென்று அவர்களுக்கு ஒரு தரிசனம் வந்தது. திடீரென்று அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். நான் சொன்னேன் தரிசனம் எப்படி வரும் என்று. ஆண்டவரோடு ஆண்டவர் என்னோடு பேசினார், என்னோட அவர் அவரை பார்த்தேன், அவர் என்னோடு பேசினார் என்றெல்லாம் சொல்கிறார்களே. திருமறையிலே தரிசனம் காணும்போது இந்த வேத வசனம் மனிதனுடைய சித்தத்தினால் வரவில்லை, தேவனுடைய ஆவியானவர் பேசினார் என்று இருக்கும்போது, தரிசனத்தில் தேவனுடைய பிள்ளைகள் தரிசனம் காணும்போது மனிதனுடைய சித்தம் அங்கே இருக்கக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆகவே தரிசனம் காண்கிற